வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரேடியோ கொத்துகிரி 90.4. இன்றைய மலையரசி சுகமா நிகழ்ச்சியில் த்ரீ ரோசஸ் குழுவினர் வைட்டமின்கள் பற்றியும் அதற்கான உணவு முறைகளை பற்றியும் ஒரு சில குறிப்புகளை சொல்ல வர்றாங்க. கேட்கலாமா நேயர்களே?
வைட்டமின்ல பல வகை இருக்கு. அதுவும் ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் ஏ பி சி டி இ கேன்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு வைட்டமின் ஏ பற்றி நம்ம கேட்க போகிறோம். உடல் வளர்ச்சியின் ஊக்கத்திற்கும் நரம்பு மண்டல பாதுகாப்புக்கும் தொற்று நோய் அணுகாமல் தடுப்பதற்கும் இந்த வைட்டமின் ஏ உதவுது. வைட்டமின் ஏ வேணும்னா என்னென்ன உணவுகள் சாப்பிடணும்னு கேட்கலாமா? காட்மின் ஈரல், எண்ணெய், வெண்ணெய், முட்டை, கேரட், பப்பாளி, பச்சை காய்கறிகள், இதிலெல்லாம் வைட்டமின் ஏ சத்து நிறைஞ்சிருக்கு. இந்த வைட்டமின் ஏ சத்து குறையும் போது தான் நம்மளுக்கு சிலோப்தாமியா, தோல் காயறது, மாலைக்கண் நோய் இதெல்லாம் ஏற்படுது. எலும்புகள், தலை, முதுகெலும்பு போன்றவையும் இச்சத்து குறைந்தால் வளர்ச்சி குறையக்கூடும். வைட்டமின் பி சத்தை B1, B2, B6, B12 பிரிச்சிருக்காங்க. அதில் வைட்டமின் B1 பற்றி பார்ப்போம். சிறுநீரகம், கல்லீரல், ஜீரண சுரப்பிகளுக்கு நலன் தரக்கூடியது. முழு தானியங்கள், பயிர்கள், ஈரல், ஈஸ்ட் இதிலெல்லாம் இந்த சத்து நிறைஞ்சிருக்கு. இந்த சத்து நமது உடலுக்கு குறைந்தால் நரம்பு தளர்ச்சி, பெரி பெரி சொல்கிற நோய் கூட ஏற்படும். வைட்டமின் B2, B6, B12 ஆகியவும் ஈஸ்ட், மாமிசம், ஈரல், பச்சை காய்கறிகள் போன்றவற்றில் இருக்குது. இந்த சத்துக்கள் குறைஞ்சால் வாய்ப்புண், வாய் வெடிப்பு, கார்னியா பாதிப்பு இதெல்லாம் ஏற்படும். அடுத்தது வைட்டமின் சி. இது நமது ரத்தத்தில் உள்ள வெள்ளை சிவப்பணுக்களின் வளர்ச்சிக்கு ரொம்பவும் நல்லது. இந்த சத்தினை தக்காளி, திராட்சை, அன்னாச்சி, ஆரஞ்சு, காலிஃப்ளவர், வெங்காயம், கோஸ், முள்ளங்கி, பப்பாளி, எலுமிச்சை, நெல்லிக்காய் ஆகியவற்றை உணவில் சேர்த்து கொள்வதால் பெற முடியும். வைட்டமின் சி குறைந்தால் ஸ்கர்வி நோய் ஏற்படும். அது இல்லாமல் ஈரலில் ரத்தம் வடியும், எலும்பு, மூட்டு வலி, தலை சுற்றல், களைப்பு இதெல்லாம் ஏற்படும். வைட்டமின் டி. எலும்புகள் வலிமை பெறவும் பற்களின் பாதுகாப்பிற்கும் ஆரோக்கியத்திற்கும் வைட்டமின் டி அவசியம் தேவையாகிறது. சுண்ணாம்பு, பாஸ்பரஸ் என்ற உப்பு சத்தும் உடலில் கலந்திட வைட்டமின் டி உதவுது. இதில் வந்துட்டு பால், வெண்ணெய், நெய், மீன், முட்டை ஆகியவற்றில் இந்த சத்து அடங்கியிருக்கு. கீரைகள், கேரட், சோளம், காட்லிவர் ஆயில் ஆகியவற்றிலும் இந்த சத்து காணப்படுது. சூரிய ஒளி மூலம் வைட்டமின் டியை பெற முடியும். வைட்டமின் டி சத்து நமது உணவில் குறைபடுமானால் ரிக்கர்ஸ், மார்பு கூடு வீங்குதல் போன்றவை ஏற்படும். வைட்டமின் இ. இனப்பெருக்கத்திற்கு இச்சத்து மிகவும் இன்றியமையாது. இதய துடிப்பு சீராக இருப்பதற்கு உதவும். முளைவிடு கோதுமை, பசலக்கீரை, பச்சை மிளகு, வெள்ளரி, காலிஃப்ளவர், தக்காளி, பால், கேரட் இதிலெல்லாம் விட்டமின் இ அதிகமாக இருக்குது. இந்த சத்து உணவில் குறையுமானால் கருச்சிதைவு ஏற்படும். இருபாலருக்கும் மலட்டுத்தன்மை ஏற்படும். வைட்டமின் கே. இரத்தப்பெருக்கை வெளியேற்றத்திற்கு கட்டுப்படுத்துகிறது. பச்சை பட்டாணி, கோஸ், பசலக்கீரை இதிலெல்லாம் இந்த வைட்டமின் கே சத்து அடங்கியிருக்கு. பொதுவாக நமது உடலுக்கு தேவையான வைட்டமின் சத்துக்களை உணவுப் பொருட்களிலிருந்து பெறுவதே நலன் தரும். வைட்டமின் சத்துக்கள் மாத்திரைகள் கேப்சூலாக விற்கப்படுகின்றன. அவை நம் உணவின் மூலம் பெரும் சத்துக்களுக்கு ஈடாக முடியாது. மலிவான கீரைகள், தானியங்கள், காய்கறிகள், பருப்புகள், கனிகள், கிழங்குகள் இதன் மூலமாகவே முழுமையான சக்தியை பெற முடியும்.
வைட்டமின் ஏ, பி, சி, டி, இ, கே இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தேவையான அதற்கு இனிப்பு, புளிப்பு, கசப்பு, துவர்ப்பு, காரம், உப்பு இந்த மாதிரி உணவு வகைகள் கண்டிப்பாக எடுக்கணும். அப்போ தான் இந்த வைட்டமின்கள் எல்லாமே நம்ம உடம்புக்கு கரெக்டாகவே கிடைக்கும். இல்லைன்னா அது ஒன்று கம்மி, ஒன்று ஜாஸ்தியாகவே இருக்கும். அதனால் நம்ம எது சாப்பிடுதோ அந்த சாப்பாட்டிலையும் உணவுலையும் இந்த மாதிரி எல்லாமே அதில் கலந்துருக்கணும். அப்போ தான் நமக்கு நம்ம உடம்புல வைட்டமின்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கும். நம்ம உண்ணும் உணவில் எது சாப்பிட்டாலுமே அது கூட கொஞ்சம் இனிப்பு கண்டிப்பாக சேர்க்கணும். அப்படி பார்த்தா கரும்பு, சர்க்கரை, வெல்லம், கற்கண்டு இதெல்லாமே இனிப்பில் சேரும். அது மட்டுமில்லை, பழங்கள் எல்லாமே இனிப்பு வகையில் சேர்ந்தது. அதனால் நம்ம உண்ணும் உணவில் ஏதோ ஒரு இனிப்பு வகை கண்டிப்பாக சேர்க்கணும். கமலாரஞ்ச், சாத்துக்குடி, அன்னாச்சி, கிச்சிலி, நகாப்பழம் இவையில் இனிப்புடன் உப்பும் கலந்திருக்கும். இந்த பழம் சாப்பிட்டால் நம்ம உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. அது மட்டுமில்லை, பேரிச்சம்பழம், ஈச்சப்பழம், பலாப்பழம் இவற்றில் இனிப்புடன் துவர்ப்பும் கலந்திருக்கு. அதனால் அந்த பழம் ஏதோ ஒன்று எடுத்தாலும் நம்ம உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. ஒரு சில பழம் நம்ம சாப்பிடும்போது அதில் இனிப்பும் தெரியாது, உப்பும் தெரியாது, துவர்ப்பும் தெரியாது, ஆனால் அந்த பழத்தில் இது எல்லாமே அடங்கி இருக்கும். பரங்கி பிஞ்சில் இனிப்பு நல்லாவே அதில் தெரியும்.
அடுத்தது புளிப்பு. அரிசி சாதம், பருப்புகள், கிழங்குகள், மோர், தயிர், வெண்ணெய், பலா, வாழை, அவரை, பீன்ஸ், வெண்டை, காராமணி, கொத்தவரை, மாங்காய், புளியங்காய், புளிச்சக்காய், தக்காளி, எலுமிச்சை, வாழை, கிச்சிலி, மா, வெள்ளரி, பனம்பழம், நகாப்பழம், பலாப்பழம், பருப்புக்கீரை, வசலக்கீரை, புளியாறை, காசினிக்கீரை, புளியங்கொழுந்து, புளி, சோளம், கேழ்வரகு, வனஸ்பதி, காடிநீர் ஆகிய உணவு பண்டங்களில் புளிப்பு சுவை அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம டெய்லி சாப்பிட்ற உணவில் இந்த புளிப்பு சுவை, இந்த கீரைகளில் ஏதாவது ஒரு கீரையோ இல்லை அந்த ஒரு பழமோ சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. அது மட்டும் இல்லை, பச்சரிசியில் புளிப்புத்தன்மை அதிகமாக இருக்குது. புழுங்கல் அரிசியில் புளிப்புத்தன்மை குறைவாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, வாதுமை பருப்பு, வேர்க்கடலை, முந்திரி பருப்பு, சோளம் இதிலெல்லாம் புளிப்புடன் கசப்பும் இருக்குது. கீரை வகைகளில் புளிப்புடன் உப்பு சுவையும் அதிகமாக இருக்குது. கடலைப்பருப்பு, கேழ்வரகு இதில் புளிப்புடன் காரமும் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் கிச்சிலி பழத்தில் புளிப்புடன் கூடிய உப்பும் இனிப்புத்தன்மையும் அதிகமாக இருக்குது. கிச்சிலிக்காயில் உப்பும் கசப்பும் அதிகமாக இருக்குது. நமக்கு வைட்டமின் தேவைன்னா இந்த புளிப்பு சுவையில் ஏதாவது ஒன்று நம்ம டெய்லி உணவில் சேர்த்துக்கணும்.
கசப்பு, பொதுவாக சொன்னால் இந்த எண்ணெய் வகைகள் எல்லாமே கசப்பு தன்மை உண்டு. ருசிச்சு பார்த்தா எந்த ருசியும் தெரியறதில்ல, ஆனால் கண்டிப்பாக அதில் ஒரு கசப்பு தன்மை உண்டு. பூண்டு, வெந்தகம், ஜீரகம், சோம்பு, கடுகு, பெருங்காயம், தேங்காய், துளசி, வேப்பிலை, வேப்பம்பூ, எள், கசகசா, ஓமம், கம்பு, திணை, ஏலக்காய், சுடுநீர், வெற்றிலை, காப்பி, தேநீர், தேன், புகையிலை, கத்திரிக்காய், சுண்டக்காய், பாவக்காய், முருங்கை, தூதுவளை, சுக்கங்காய், முருங்கைக்கீரை, அகத்தக்கீரை, வல்லாரை, பொன்னாங்கண்ணி, வெந்தகக்கீரை, மல்லி, கரிசலாங்கண்ணி, கருவேப்பிலை, முடக்கத்தான் கீரை, முசுமுசுக்கை, முருங்கைப்பூ ஆகியவற்றிலும் கசப்புத்தன்மை நிறையவே உண்டு. அதனால் நமக்கு வைட்டமின் தேவைன்னா இந்த வகையான கீரைகள், காய்கறிகளில் ஏதோ ஒன்று ரெண்டு நம்ம உணவில் சேர்த்தா கண்டிப்பாக நமக்கு வைட்டமின் குறைவு உண்டாகவே உண்டாகாது. தேன், நம்ம தேனை பார்த்தா நல்லா இனிக்குன்னு தான் சொல்லுவாங்க, ஆனால் இந்த தேன் வந்து நம்ம உடம்பில் போகும்போது அது கசப்பு சுவை தான் தருது. சுடு தண்ணியில் ஒரு ஸ்பூன் தேனிட்டு நம்ம குடித்தால் அது வந்து நமக்கு இனிக்காது, அது கசப்புத்தன்மை தான் நமக்கு தருது. பாவக்காய், முருங்கைக்கீரை, முருங்கைப்பூ, தேங்காய் எண்ணெய், கம்பு, திணை ஆகியவற்றிலும் புளிப்பு தான் கலந்திருக்கு. கத்திரிக்காய், சுண்டக்காய், நாயுருவி இலை, முசுமுசுக்கை இவற்றில் கசப்புடன் கார சுவையும் கலந்திருக்கு. கருவேப்பிலையில் கசப்புடன் துவர்ப்பும் கூடி இருக்கு, அது எல்லாத்துக்குமே தெரியும்.
அடுத்தது துவர்ப்பு. வாழைக்காய் பிஞ்சு, அத்தி பிஞ்சு, வாழைப்பூ, பீட்ரூட், கலாக்காய், அத்திப்பழம், மாவடு, விளாங்காய் பழம், பேரிச்சை, மாம்பருப்பு, புளியங்கொட்டை, கடுக்காய் இதிலெல்லாம் துவர்ப்பு சுவை அதிகமாக இருக்குது. முக்கியமாக அத்திப்பழம், விளாம்பழம் இதில் துவர்ப்புடன் கூடிய இனிப்பு சுவையும் கலந்துருக்கு. அடுத்ததா காரம். மிளகு, மிளகாய், சுக்கு, இஞ்சி, பொட்டுக்கடலை, கோதுமை, கருணைக்கிழங்கு, நச்சுக்கொட்டைக்கீரை, கலவிக்கீரை, சிறுகீரை, அரைக்கீரை இதெல்லாம் கார சுவை அதிகமாக இருக்கும். முக்கியமாக அரைக்கீரை, கலவிக்கீரை இதில் தான் காரத்தன்மை அதிகமாகவும் இருக்குது, கசப்பும் இருக்குது. அடுத்தது உப்பு. வாழைத்தண்டு, கீரைத்தண்டு, முள்ளங்கி, பூசணிக்காய், புடலங்காய், பெங்களூர் கத்திரிக்காய், சுரக்காய், பீக்கங்காய், மணத்தக்காளி கீரை, முளைக்கீரை, முள்ளங்கி கீரை, நூக்கோல், வெள்ளரி, பரங்கிக்காய், நெல்லிக்காய், நுங்கு, இளநீர், அன்னாசி, கமலாரஞ்சு, சாத்துக்குடி பழங்கள், கொடிமுந்திரி, ஆப்பிள், மல்லி, பசும்பால், இதிலெல்லாம் உப்பு சுவை அதிகமாக இருக்குது. பொதுவாக பீக்கங்காய், பச்சை திராட்சை இதிலெல்லாம் உப்பும் புளிப்பும் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, மணத்தக்காளி கீரை இதில் உப்புடன் கலந்த கசப்பும் இருக்குது. இளநீர், அன்னாசி, கமலாரஞ்சு, சாத்துக்குடி இதிலெல்லாம் உப்புடன் இனிப்பு சுவையும் கலந்திருக்கு. எல்லா பண்டங்களும் ஆறு சுவை தன்மைகள் சிறிதளவு கலந்தே இருக்கும். அவற்றில் அதிக அளவு சுவை எது என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும்.
நம்ம உடம்புக்கு இந்த எல்லா வைட்டமினும் தேவைதான். அதனால் நம்ம எந்த உணவு எடுத்தாலும் அதில் இனிப்பு, புளிப்பு, கசப்பு, காரம், உப்பு, துவர்ப்பு எல்லாமே இருக்கணும். அப்போ தான் நமக்கு தேவையான வைட்டமின்கள் அதில் அடங்கியிருக்கும். அடுத்தது தானியங்கள். நம்ம உணவில் நம்ம அதிகமாக பயன்படுத்துறது அரிசி. அரிசியை நம்ம சாதம் வடித்தும் சாப்பிடலாம், இல்லைனா மாவாக அரைச்சி இட்லி தோசையும் பண்ணி சாப்பிடுவோம். ஆனால் இதில் பச்சரிசி விட புழங்கலரிசி தான் உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. புழங்கலரிசினாலும் கைக்குத்தல் அரிசி இன்னும் ரொம்பவும் நல்லது. இந்த கைக்குத்தல் அரிசியில் சத்து நிறையவே இருக்குது. சாதம் சமைச்சு நம்ம அந்த சாதத்தை மட்டும்தான் சாப்பிடுவோம், ஆனால் அந்த சாதம் வடிக்கிற தண்ணியில் தான் சத்து நிறையா இருக்குது. இந்த சாதம் வடிக்கும்போது அந்த தண்ணியை நம்ம கொட்டிடுறோம், ஆனால் அந்த தண்ணியில் தான் பாதி சத்தும் இருக்குது. அதனால் இந்த சாதம் வடிக்காமல் சமைச்சு சாப்பிட்றது இனியும் உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. ஏன்னா சாதம் வடித்து நம்ம சாப்பிடும்போது அந்த தண்ணியில் தான் விட்டமின் நிறைய இருக்குது. நம்ம அதை தூக்கி வீசினால அந்த விட்டமின் ஃபுல்லாக அந்த தண்ணியில் தான் இருக்குது, நமக்கு கிடைக்கிறதில்ல. அதனால் எப்போவுமே சாதம் வடிக்காமல் அப்படியே சாப்பிட்டா இனியும் நல்லது. அதுவும் குக்கரில் சமைச்சு சாப்பிட்றது ரொம்பவும் நல்லது. ஏன்னா அந்த குக்கரில் சமைக்கும் போது அந்த தண்ணி ஃபுல்லாக அதுலேயே நிற்கும். அதனால் நம்ம உடம்புக்கு அதுதான் நல்லது. நம்ம ஆவியில் வேக வைக்கிற எல்லா உணவுமே எல்லாத்துக்கும் நல்லது. அதுவும் இந்த சக்கரை நோய் உள்ளவங்களுக்கு ஆவியில் வேக வைக்கிற இட்லி புட்டெல்லாம் அவங்களுக்கு ரொம்பவும் நல்லது. நெல்லில் இடித்தா அவில் உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. அது மட்டும் இல்லை, கைக்குத்தல் அரிசியை பொரியாக்கி சாப்பிட்டால் இன்னும் உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. ஏன்னா அந்த அரிசியில் இருக்கும் சத்துக்கள் அப்படியே அந்த பொரியில் நமக்கு கிடைக்குது.
அடுத்தது கோதுமை. உடலுக்கு திடகாத்திரத்தை அளிக்கும் சக்தி இந்த கோதுமைக்கு இருக்குது. கோதுமையை ரவையாகவும் மாவாகவும் ஆக்கி உப்மா, சப்பாத்தி, பூரி, பரோட்டா இதெல்லாம் செஞ்சு சாப்பிடலாம். கோதுமை உணவை தயாரிக்கும் போது அதில் வெண்ணெய், வனஸ்பதி இதெல்லாம் சேர்த்துக்கணும். அப்படி சேர்த்துக்கும் போது தான் அந்த கோதுமையோட முழுசத்து நமக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லை, கோதுமையை நல்லா வறுத்து அரைச்சி மாவை வேக வச்சு வேணுங்கிறப்ப கொதி நீரில் கலந்து பால் சக்கரை சேர்த்து பானமாகவே பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்தும் போது நம்மளுக்கு நம்ம உடம்புக்கு நல்ல சக்தியை தரும் தன்மை கோதுமைக்கு இருக்குது. சின்ன குழந்தைங்களுக்கு இது உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. வறுத்து கோதுமை மாவுட தேன் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் இடுப்பு வலி, கால், கை, பாதை வலி, மூட்டு வலி இதெல்லாம் வராது. இடுப்பு வலி இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, நல்ல பலன் கிடைக்கும். சம்பா கோதுமையை வாங்கி உடைச்சி சாதத்துக்கு பதிலாக சமைச்சு சாப்பிட்றதுனால சக்கரை வியாதி உள்ளவங்களுக்கு ரொம்பவும் நல்லது. குறிப்பு: அரிசி, கோதுமை மற்றும் தானியங்கள், பருப்பு வகையில் முதலில் நீரில் சற்று ஊற வச்சு நீரை வடிகட்டி உலர்த்திய பின் வறுத்தால் அதில் ஊறியுள்ள நீர் அதிக அழுத்தத்தில் நீராவியாக வெளிவரும். இதனால் தானியம் அல்லது பயறு உப்பி விடும். அதனுடன் காரம் அல்லது இனிப்பு சேர்த்து உண்ண மிகவும் சுவையாக இருக்கும். ஜீரணத்திற்கு இம்முறை மிகவும் பயன் தரக்கூடியது. உடலில் வெப்பம் உள்ளவங்க தினமும் ஒரு பிடி அளவு கோதுமையை ஊற வச்சு அரைச்சி சக்கரை சேர்த்து குடிச்சு வந்தால் இந்த வெப்பம் கூட தணியும். பெண்களை பார்த்தோன்னா மாதவிடாயின் போது அதிக உதிரப்போக்கு இருக்குமானால் கோதுமை கஞ்சி வச்சு அடிக்கடி சாப்பிடுவது ரொம்பவும் நல்லது. கோதுமை தவிட்ட உடலில் தேய்ச்சி குளிச்சு வந்தால் உடல் பளபளப்பும் மெருகும் அடையும். தேமல், படை யாவும் மறையும். மூக்கில் ரத்தம் சில பேருக்கு கசியும். அவர்கள் கோதுமை மாவுடன் பால் சக்கரை சேர்த்து பருகி வந்தால் கசிவது நிற்கும்.
இதர தானியங்கள். கேழ்வரகு மிகவும் சத்துள்ள ஒன்று. இது சீக்கிரமாக நமக்கு சாப்பிட்டா ஜீரணமாகும். இந்த கேழ்வரகை மாவாக்கி களி, கூழு, ரொட்டி இதெல்லாம் செஞ்சு சாப்பிடலாம். சக்கரை வியாதி உள்ளவங்களுக்கு இந்த கேழ்வரகு ரொம்பவும் சிறந்த உணவு. கருவுற்ற பெண்களுக்கு, வளரும் சின்ன குழந்தைகளுக்கு இந்த கேழ்வரகு மாவு ரொம்பவும் ஊட்டச்சத்தான ஒரு உணவு. அரிசி மாவை விட இதில் புரத சக்தி அதிகம் உள்ளது. கேழ்வரக முளைக்கட்டி அதை காய வச்சு மாவாக்கி குழந்தைகளுக்கு கொடுத்தா ரொம்பவும் நல்லது. இதில் தோசை புட்டு எது வேணாலும் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணி சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. சோளம் அரிசி விட சத்துள்ள ஒரு உணவு. சோளத்தை இடித்து கஞ்சியாக்கி இறுக வைத்து அதை பல நாள் எடுத்து வச்சு கூட நமக்கு சாப்பிடலாம். கிராமத்தில் உள்ள மக்கள் மிகவும் விரும்பி உண்ணும் ஒரு உணவு தான் இந்த சோளம். இந்த சோள மாவில் தோசை ரொட்டி களி இதெல்லாம் செஞ்சு சாப்பிடலாம். இந்த சோள மாவை பயன்படுத்துகிறவங்க மிகவும் பலசாலியாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க எப்போவுமே இந்த சோளம் சாப்பிட்றதுனால அவங்களுக்கு சக்தி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். சோளத்தில் மாவு மட்டும் இல்லை, சோளம் பொரி செஞ்சும் சாப்பிடலாம். அதுவும் ரொம்பவும் நல்லதுதான்.
கம்பு தானியமும் மிகச்சிறந்த வலிமை தரக்கூடியது. கிராமங்களில் இன்றைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய உணவு தான் இந்த கம்பு. இதில் மாவுச்சத்து அதிகமாக இருக்குது. இந்த கம்பை கஞ்சியாக காய்ச்சி வச்சு பல நாட்களுக்கு வச்சு சாப்பிடுவாங்க இந்த கிராமத்தில் இருக்கிறவங்க. அரிசியை மட்டும் சாப்பிட்டா பலம் இருக்காது. ஏன்னா அரிசியை வேக வச்சு நம்ம அந்த கஞ்சியை வந்து வடிக்கிறோம். அந்த வடிக்கிற கஞ்சியில் தான் அந்த சத்தெல்லாம் போகுது. அது வந்து எல்லா கிராம மக்களுக்கும் தெரியும். இதனால தான் இந்த கம்பில் வந்து அதிகமாக சத்து இருக்கிறனால தான் இந்த கம்பு கஞ்சியை விரும்பி சாப்பிட்றாங்க. காட்டு வேலைக்கு போகிறவங்கெல்லாம் உடம்பு வந்து ரொம்ப களைப்பாக இருக்கும். அவங்களுக்கு இந்த கஞ்சி ரொம்பவும் நல்லது. முளையிட்ட கம்புடன் வெல்லம் சேர்த்து சாப்பிட்றது ரொம்பவும் நல்லது. இதை வந்து களியாகவும் தோசை செஞ்சும் ரொட்டி பால் கொழக்கட்டை பொரிமாவு இதெல்லாம் செஞ்சு கூட சாப்பிட்லாம். பொதுவாக தானியங்களில் இருக்கிற சத்துக்கள் வீணாகாதபடி பயன்படுத்துறது ரொம்பவும் நல்லது. ஜவ்வரிசியை அடிக்கடி நாம் பயன்படுத்துறதே இல்லை. பாயாசம் வற்றல் இதில் மட்டும்தான் பயன்படுத்துகிறோம். நோய் உள்ளவங்களுக்கு ஜவ்வரிசி கஞ்சி கொடுத்தா ரொம்பவும் நல்லது. இது சத்துக்கள் நிறைஞ்ச சிறந்த உணவுப் பொருள். வெள்ள நோய், சயரோகம், வெண்மேகம், நீர்மேகம் போன்ற நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த ஜவ்வரிசி ரொம்பவும் நல்லது. ஜவ்வரிசியை அதிகமாக பயன்படுத்தினால ரொம்ப சளி பிடிக்கும். அதனால் வந்து அளவாக பயன்படுத்துங்க. சாமை என்ற ஒரு வகை தானியம் இருக்குது. கடுகு போல் சின்னதாக இருக்கும். நாக்கு வறட்சி நீக்க ரொம்பவும் நல்லது. வலிமை தரக்கூடியது. சாம அரிசி சாதம், கஞ்சி, உப்புமா இதெல்லாம் தயாரிக்கலாம். இந்த தின அரிசியும் சாமை போல தான் சளி காய்ச்சல் தணிக்கும், இரத்த சோகையை அகற்றும். அதிகம் சேர்த்தா பித்தம் ஏற்படும். சாதமாக கூட நம்ம சாப்பிடலாம்.
அடுத்தது பருப்பு வகைகள். நமக்கு வைட்டமின் தேவைன்னா என்னெல்லாம் பருப்பு வகைகள் சாப்பிடணும் அதை பற்றி கொஞ்சம் கேட்கலாமா? துவரம் பருப்பு. இதில் என்னெல்லாம் செய்யலைன்னா நம்ம சாம்பார் செய்யலாம், வடை செய்யலாம், அடை செய்யலாம். இந்த துவரம் பருப்பில் இந்த வகையானது எல்லாமே செய்யலாம். இந்த துவரம் பருப்பு நமக்கு ரொம்பவும் உடம்புக்கு நல்லது. ஏன்னா சாம்பாரை செஞ்சு வடை அதை பொடி பண்ணியும் சாப்பிடலாம். இதில் எல்லாமே சேர்த்தனால அந்த பருப்பில் நிறைய இரும்பு சத்து இருக்குது. அதனால் நம்ம உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. இந்த துவரம் பருப்பில் ரசம் கூடி வச்சு சாப்பிடலாம். நோயாளிகளுக்கு இந்த துவரம் பருப்பு ரசம் ரொம்பவும் நல்லது. காய்ச்சல், ஜன்னி இவ வந்தால் இந்த துவரம் பருப்பு ரசம் வச்சு குடித்தா அவங்களுக்கு அது நல்லாவே கேட்கும். பத்தியத்துக்கும் கூட இந்த துவரம் பருப்பு ரொம்பவும் பயன்படுது.
அடுத்தது உளுந்து. இந்த உளுந்தை வந்து வடை செஞ்சு கூட சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் தோசை, இட்லி, களி, கஞ்சி மற்றும் சுவையான பண்ணைகள் செஞ்சு கூட சாப்பிட்லாம். எலும்புருக்கி நோயை அகற்றும் தன்மை கூட இந்த உளுந்துக்கு இருக்குது. வீரியம் அளிக்கும், இடுப்பு வலியை அகற்றும், வயிற்றுக்கோளாறு, சிறுநீரக கோளாறு, ஈரல் நோய் இதெல்லாம் அகற்றும் தன்மை இந்த உளுந்துக்கு இருக்குது. பெண்களோட கருப்பை நோய்களை அகற்றும் தன்மை இந்த உளுந்து பருப்புக்கு இருக்குது.
கடலைப்பருப்பு. இந்த கடலைப்பருப்பு என்னெல்லாம் செய்யலான்னா கெட்டிப்பருப்பு, கொத்துப்பருப்பு, போளி, சுண்டல், சுகியான் மற்றும் பஜ்ஜி, வடை இப்படி துவரம் பருப்பில் நிறைய செஞ்சு சாப்பிடலாம். இந்த துவரம் பருப்பில் காரம் செஞ்சும் சாப்பிடலாம், இனிப்பிலும் சாப்பிடலாம். ஆனால் இந்த கடலைப்பருப்பு அளவாக சாப்பிடணும். ஏன்னா அதிகமாக சாப்பிட்டா நமக்கு வயிற்று வலி வர்றதுக்கு சின்ன ஒரு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, நிறையா சாப்பிட்டா நமக்கு குடலில் நோய் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. நாக்கு வளர்ச்சி, மூலம், வாய்வு தொல்லை இதெல்லாம் இந்த கடலைப்பருப்பு நிறையா சாப்பிட்டா வரும். அதனால் அளவாக சாப்பிடலாம், நிறைய சாப்பிடக்கூடாது.
அடுத்தது வேர்க்கடலை. சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும். வேக வச்சு வறுத்தும் கூட சாப்பிட்லாம். மிட்டாய் செஞ்சு கூட சாப்பிட்லாம். இதை சாப்பிட்றனால உடம்புக்கு வலிமை தரக்கூடிய தன்மை இருக்குது. இந்த வேர்க்கடலையை அதிகமாக சாப்பிட்றனால வயிற்று வலி கூட ஏற்படும். அது மட்டும் இல்லை, குடல் நோய் ஏற்படுறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. இதை அதிகமாக சாப்பிட்றனால மூளை உண்டாகும், நாக்கு வறட்சி கூட ஏற்படும். இந்த வேர்க்கடலையை பச்சையாக சாப்பிட்றனால உடல் வலிமை ஏற்படுத்தும், உறுப்புகள் கூட திடமாகும், நுரையீரலுக்கு நலம் பயக்கும்.
கொள்ளு, இந்த கொள்ளு நிறைய சாப்பிட்டா நமக்கு வாய்வு தொல்லை வரும். அது மட்டும் இல்லை, நிறைய கொள்ளு சாப்பிட்டா பித்தம் கூட நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த குளிர்காய்ச்சல் வந்தால் அதை வேக வச்சு அதில் தண்ணி குடித்தா நமக்கு அந்த குளிர்காய்ச்சல் கொஞ்சம் கம்மியாகும்னு சொல்கிறாங்க. கொள்ளை மொச்சையோடு சேர்த்து குழம்பு வச்சு சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. அந்த மொச்சையை கூட மட்டும் இல்லை, சுண்டக்கடலில் கூட சேர்த்து இந்த கொள்ளை குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் ரொம்பவும் நல்லது. நம்ம உடம்பில் இருக்கிற வெப்பம் தனியருக்கு வாய்ப்பு இருக்குது.
அடுத்தது பைத்தம்பருப்பு. இந்த பைத்தம்பருப்பை அதிகமாக சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வந்து பித்தத்தை நீக்கிற தன்மை அந்த பைத்தம்பருப்புக்கு இருக்குது. ஆனால் தாஸ்தியை சாப்பிட்டா நம்மளுக்கு வாய் தொல்லை ஏற்படுத்தும். தட்டைப்பயிறு, இந்த தட்டைப்பயிறை அதிகமாக சாப்பிட்றதுனால பசிமந்தம் கூட ஏற்படுத்தும். இதை அதிகமாக சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வாய்வு தொல்லை, அதாவது கேஸ் ட்ரபிள் கூட அதிகமாக ஆகும். அதனால் அளவை பயன்படுத்துங்க. அடுத்தது சிறுபயிறு. இந்த சிறுபயிரை சாப்பிட்றதுனால பித்தத்தை அதிகரிக்கும் தன்மை இந்த சிறுபயிருக்கு இருக்குது. சளியை போக்குற தன்மையும் இருக்குது. அடுத்தது காராமணி பயிறு. இந்த பயிரை சாப்பிட்றதுனால பசியை கெடுக்கும், அஜீரணம் ஏற்படுத்தும், வாத பிடிப்பு கூட ஏற்படுத்தும். அடுத்தது எள். இந்த எள்ளை சாப்பிட்றதுனால உடம்பு சூடாகும், பித்தம் கூட ஏற்படுத்தும், குரல் வளம் கெடுக்கும், கண்களுக்கு ஒளி அதிகப்படுத்தும், ஒரு சிலருக்கு மலட்டுத்தன்மையும் ஏற்படுத்தக்கூடும்.
இவ்வளோ நேரம் நம்ம தானியங்களை பற்றி கேட்டோம். அடுத்ததாக என்னென்ன காய்கறிகள் உடம்புக்கு நல்லதுன்னு கொஞ்சம் கேட்கலாமா? காய்கறிகள் பார்த்தா நம்ம எப்படி வேணாலும் சமைச்சு சாப்பிடலாம். குழம்பாகவும் சமைக்கலாம், பொரியலாகவும் சமைக்கலாம், கூட்டாகவும் சமைக்கலாம். இப்படி சமைச்சு சாதத்தோடு சேர்ந்து சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. கத்திரிக்காய், இது நம்ம எப்பவுமே குழம்புல சேர்த்து சாப்பிட்றோம், நல்லதான். ஆனால் இது வந்து சொறி சிறங்குள்ளவங்களுக்கு அந்த சொறி சிறங்கு அதிகமாகறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. கத்திரிக்காய் சாப்பிட்டா சொறி சிறங்குள்ளவங்களுக்கு மறுபடியும் அந்த புண்ணு ஜாஸ்தியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கத்திரிக்காய்க்கு இன்னொரு குணம் இருக்குது. கத்திரிக்காய் சாப்பிட்டா ஹார்ட் நோய் உள்ளவங்களுக்கு ரொம்பவும் நல்லது. ஹார்ட் அட்டாக் வராமல் 10% அது குறைவாக இருக்கும். அடுத்தது கொத்தவரைக்காய், இதுவும் அப்படித்தான். பொரியல், குழம்பு இந்த மாதிரி சமைச்சு சாப்பிடலாம். அது மட்டும் இல்லை, வற்றலாகவும் நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த கொத்தவரைக்காயை. இந்த கொத்தவரைக்காய் பித்தத்தால் ஏற்படும் தளர்ச்சி இருந்தால் அதை அகற்ற தன்மை இந்த கொத்தவரைக்காய்க்கு இருக்குது. வாதவலி, சளி இருந்தால் கொத்தவரைக்காய் சாப்பிட்டால் அந்த நோய் இல்லாமல் இருக்கும்.
பரங்கிக்காய் என்னும் பூசணிக்காய் ரொம்பவும் சுவையானது. இந்த பரங்கிக்காயை சாப்பிட்றதுனால இந்த காய்ச்சலை அகற்றும் தன்மை கூட இந்த பரங்கிக்காய்க்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, மேக நோய் என்ற புதிய ஒரு நோயை அகற்றும் தன்மை கூட இந்த பரங்கிக்காய்க்கு இருக்குது. இந்த பரங்கிக்காயை அதிகமாக சாப்பிட்றதுனால சிறுநீர் பெருகும் தன்மை இந்த பரங்கிக்காய்க்கு இருக்குது. அடுத்தது சுண்டைக்காயை பச்சையாக கூட நம்ம சாப்பிட்லாம். இப்படி பச்சையாக சாப்பிட்றதுனால சளி, வயிற்றுப்பூச்சிகள் கூட சரியாகும். அதை வற்றலாக்கி குழம்பாகவோ வறுத்தோ சாப்பிட்லாம். இப்படி சாப்பிட்றதுனால குடல் கிருமி, சீதக்கட்டு, சுவையின்மை, மார்பு சளி, அஜீரணம், மூளை நோய் இதெல்லாம் அகற்றும் தன்மை இந்த சுண்டைக்காய்க்கு இருக்குது. இந்த சுண்டைக்காயை நிறைய சாப்பிட்றதுனால பசியை உண்டாக்கும் தன்மை இந்த சுண்டைக்காய்க்கு இருக்குது. அடிக்கடி அதிகமாக பயன்படுத்தினா புண் கூட ஏற்படும், சரும நோய்கள் உண்டாக்கும், பசியை அகற்றும் தன்மை இந்த மாங்காய்க்கு இருக்குது. அடுத்தது புடலங்காய், விந்துவை பெருக்கும், சளியை உண்டாக்கும். இதை அதிகமாக சாப்பிடாதீங்க, அளவை எடுத்துக்குங்க. அடுத்தது பீக்கங்காய், சளி பிடிச்சா இந்த சளி பிடிச்சதை வந்துட்டு அகற்றும் தன்மை இந்த பீக்கங்காய்க்கு இருக்குது. இந்த பீக்கங்காயை அதிகமாக சாப்பிட்டாலும் கூட பித்தம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாத கோளாறுகளை ஏற்படுத்துகிற தன்மை கூட இந்த பீக்கங்காய்க்கு இருக்குது. அதனால் கம்மியாக சாப்பிடுங்க. பெரிய பாவக்காய் மருந்துக்கு முறியாகும், பித்தம் வாதம் இதெல்லாம் சரியாகிற தன்மை இந்த பெரிய பாவக்காய்க்கு இருக்குது. மிதி பாவக்காய் குடல் பூச்சிகளை அகற்றுவதற்கு இந்த மிதி பாவக்காய் ரொம்பவும் உதவும். பித்தக்குறைகளை நீக்கும் தன்மை இந்த மிதி பாவக்காய்க்கு இருக்குது. அதனால் வாரத்துக்கு ஒரு முறை அந்த பாவக்காயை குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்பவும் நல்லது. ஏன்னா அது வந்து வயிற்றில் இருக்கிற பூச்சியை அழிக்கிற தன்மை இந்த பாவக்காய்க்கு இருக்குது. அடுத்தது பலாக்காய், உடல் வெப்ப சமநிலையை வைக்கிறதுக்கு உதவுகிறது, விந்துவை பெருகும். சக்கரை வியாதி இருக்கிறவங்க இந்த பலாக்காயை சாப்பிட்றதுனால இந்த சக்கரையின் அளவு வந்து கம்மியாக இருக்குது, அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பரங்கிக்காய். உடல் வெப்பத்தை தணிக்கும் தன்மை இந்த பரங்கிக்காய்க்கு இருக்கு. இந்த பரங்கிக்காயை சாப்பிட்றதுனால பித்தங்கூட தணிக்கும். அதிகமாக சாப்பிட்டா பசி மந்தம் ஏற்படுத்தும், அதனால அளவாக சாப்பிடுங்க. அடுத்தது வந்து சுரக்காய். சுரக்காயை அதிகமாக சாப்பிட்டா நெஞ்சு வலியை ஏற்படுத்தும், மண்ணீரல் கோளாறும் கூட ஏற்படுத்தலாம், அதனால அளவாக சுரக்காயை சாப்பிடுங்க.
நெல்லிக்காய். நெல்லிக்காய் சாப்பிட்டா உடல் வெப்பம் தணிக்கும், அது மட்டும் இல்லை இளைப்பு, நாவறட்சி இவற்றை கூட தணிக்கும். நெல்லிக்காய் நீர்க்கோவையை அகற்றும், பலமும் தசை வளர்ச்சியும் ஏற்படுத்தும் தன்மை இந்த நெல்லிக்காய்க்கு உண்டு. இந்த நெல்லிக்காய் ஒரு மருத்துவ கனி, தலை சுற்றல் பித்தம் ஆகியவையும் நீக்கும். அடுத்தது பச்சை மிளகாய். இது பண்பு, இதய நோய், ஜீரணமின்மை, வாதம், சிறுநீரக கோளார் இப்படி இருந்தால் இந்த பச்சை மிளகாய் சாப்பிட்டால் அது அகற்றலாம். அடுத்தது வற்றல் மிளகாய். மூல நோய் மூலக்கடுப்பு, ருசி, வயிற்றுவலி, பொறுமல் போன்ற நோய்களை இந்த வற்றல் மிளகாய் சாப்பிட்டால் அகற்றலாம்.
முருங்கைக்காய்க்கு விந்து பெருக்கும் சக்தி அதிகமாக இருக்கு. முருங்கைக்கீரையை அதிகமாக சாப்பிட்றதுனால சளியை நீக்கிற தன்மை இந்த முருங்கைக்காய்க்கு இருக்கு. பலவித உயிர் சத்துக்களும் முருங்கைக்காயில் இருக்கு. அதுக்கப்புறம் வெண்டைக்காய். கண்களுக்கும் மூளைகளுக்கும் நல்ல சக்தி அளிக்கக்கூடியது இந்த வெண்டைக்காய். இந்த வெண்டைக்காயை சாப்பிட்றதுனால விஷபேதி, களிச்சல் இவற்றையெல்லாம் விலக்கும் தன்மை இந்த வெண்டைக்காய்க்கு இருக்கு. அடுத்தது வெள்ளரிக்காய். நீர் சுருக்கை நீக்கும், கரப்பானை உண்டாக்கும். அடுத்தது மொச்சை. மொச்சை சாப்பிட்டா உடல் வெப்பம் தணிக்கும் தன்மை இந்த மொச்சை பயிருக்கு இருக்கு. மணத்தக்காளி மலை இழக்க வைக்கும், அரிய மருந்து. மணத்தக்காளி கீரையை சாப்பிட்றதுனால குடல் புண், வாய் புண், சளி இவற்றையெல்லாம் போக்கும் தன்மை இந்த மணத்தக்காளி கீரைக்கு இருக்கு. முள்ளங்கி, மஞ்சள் ஆகியவை கல்லடைப்பு, நெஞ்சு வலி, பாண்டு நோய் இவையெல்லாம் அகற்றும் தன்மை இந்த முள்ளங்கிக்கு இருக்கு. அடுத்தது சுக்கான் காயை பச்சையை சாப்பிட்டா வாத நோய்களை அகலும். இதே வற்றலாக்கி கூட சாப்பிடலாம். இப்படி சாப்பிட்றதுனால ருசியை உண்டாக்கும் தன்மை இந்த காய்க்கு இருக்கு. வெங்காய மகத்துவம். நமது வீட்டில் வெங்காயம் இல்லாமல் சமையலே கிடையாது. தத்துவமிக்க மருத்துவ பணிகளை கொண்டது வெங்காயம். இது உணவிற்கு சுவையும் மனமும் அளிக்கும் தன்மை இந்த வெங்காயத்துக்கு இருக்கு. இதனை அதிக அளவை நாம் பயன்படுத்தும் போது உடல் நலம் வலிமையும் மேன்மையும் அடையும். சமையலுக்கு மட்டுமே வெங்காயம்னு சொல்லிவிடக்கூடாது. ஈருள்ளி என்று அழைக்கப்படும் வெங்காயம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்தே மனிதன் உணவில் முக்கியத்துவம் பெற்று வருது. உலகெங்கிலும் இது விரும்பி பயன்படுத்தப்படுது. பண்டைய நாட்களில் தேள், பாம்பு போன்றவற்றின் விஷக்கடிகளுக்கும் விஷம் நீக்கும் தன்மைக்கு இந்த சின்ன வெங்காயத்தை பயன்படுத்தினாங்க. கிருமிகளால் ஏற்படும் நோய்களை தடுக்கும் வைட்டமின் சி பச்சை வெங்காயத்தில் அதிகமாக இருக்கு. பச்சையாக சாப்பிடுவதை முழு பயனும் தரும். இது இரத்தத்தை தூய்மைப்படுத்தும் ஆற்றலுடையது. ஜீரண உறுப்புகள் வலிமையுற செய்வது, நாடி துடிப்பை சீர்படுத்தும், உடல் வெப்பத்தை சமப்படுத்தும். வெங்காயத்தை மருத்துவத்திற்கு பயன்படுத்துவதில் முதலிடம் தமிழ்நாட்டுக்கே இருக்கு. மஞ்சளுடன் வெங்காயத்தை அரைச்சு கட்டி வந்தால் கட்டிகள் உடையும்.
நேயர்களே, இன்றைய மலையரசி சுகமா நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரமாக த்ரீ ரோசஸ் குழுவினர் வைட்டமின்களை பற்றியும் அதற்கான உணவுகளை பற்றியும் நிறைய குறிப்புகளை சொன்னது கேட்டோம் அல்லவா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரேடியோ கொத்தகிரி 90.4. மீண்டும் நாளை வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி நேயர்களே.